ஆக்ராவிலும் டெல்லியிலும் பல புகழ்பெற்ற மாளிகைகளையும் அரண்மனைகளையும் உள்ளே இருந்த கசானாக்களையும் சுற்றிப் பார்த்த பாபர், இந்தியா இப்படி ஒரு பணக்கார நாடா என்று பிரமித்தார். பிறகு தன் வெற்றிக்குக் காரணமான தளபதிகளுக்கும் போர் வீரர்களுக்கும் தங்க நாணயங்களையும் ஆபரணங்களையும் பரிசளித்தார். பிரதம தளபதியாக இருந்த ஹுமாயூனுக்கு 400,000 ரூபாய் அன்பளிப்பாக தந்து கௌரவித்தார். இது ஹுமாயூனின் முதல் சம்பளம். சும்மா இல்லை, அப்போது இந்த பணத்தில் மொத்தமாக சென்னையையே வாங்கலாம். புனித மெக்கா, சாமர்கண்ட், தாஷ்கண்ட் மற்றும் காபூல் நகரங்களிலிருந்த மத குருமார்களுக்கும் உறவினர்களுக்கும் பெரும் தொகையும் தாய்க்குரத்துக்கு தங்கம், வைரம், முத்துக்கள் பதித்த ஆபரணங்களும் பட்டுத் துணிகளும் பாபரிடமிருந்து பரிசாகச் சென்றன. அது மட்டுமல்ல, டெல்லி அரண்மனையில் வரிசையாக களஞ்சியங்களில் குவிக்கப்பட்டிருந்த வெள்ளி நாணயங்களில் பெரும்பகுதியை காபூலுக்கு அனுப்பினார் பாபர். அங்கே வசிக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு வெள்ளி நாணயம் பரிசாகத் தர வேண்டும் என்ற ஆணையுடன் இந்தச் செல்வம் ஒரு பரிவாரமாக சில மாதங்கள் கழித்து காபூல் சென்றடைந்து நாணயங்கள் விநியோகிக்கப்பட்டபோது அங்கே தெருக்களில் மக்கள் பாபர் வாழ்க என்று குதூகலமாக குரல் கொடுத்தவாறு ஆனந்தக் கூத்தாடினார்கள் என்கிறது சரித்திரக் குறிப்பு. இந்த தருணத்தில் இப்ராஹிம் லோடியின் தாய் தன் மகனை போரில் கொன்ற பாபர் மீது அடக்க முடியாத கோபத்திலும் வெறுப்பிலும் இருந்தார். போகப் போக அது கொலை வரியாக மாறியது. கடைசியில் திகைப்பூட்டும் சதித்திட்டம் ஒன்று உருவானது. இந்திய உணவு வகைகளை பாபர் ருசி பார்ப்பதில் ஆர்வம் காட்டியதால் அரண்மனை சமையலறையில் இந்திய சமையற்காரர் ஒருவரும் பணியிலிருந்தார். இது தெரிந்த இப்ராஹிம் லோடியின் தாயிடமிருந்து கடுமையான ஒரு விஷம் சமையற்கட்டுக்கு ரகசியமாக கடத்தப்பட்டது. எந்த உணவு தயாரித்தாலும் மன்னருக்கு முன் அதை ருசி பார்க்க நியமிக்கப்பட்டிருந்த உதவி சமையற்காரர்கள் இருவருக்கு லஞ்சமாக 4 கிராமங்கள் கொடுப்பதாக வாக்களிக்கப்பட்டன. தலைமை சமையற்காரருக்கும் கிராமங்களும் பெரும் செல்வமும் தருவதாக இப்ராஹிம் லோடியின் தாய் சொல்லி அனுப்ப பாபர் உணவில் கலக்கப்பட்டது விஷம். அன்று வெள்ளிக்கிழமை குளித்துவிட்டு தொழுகை முடிந்த பிறகு பகல் உணவுக்கு மந்திரி பிரதானிகளுடன் வந்தமர்ந்தார் பாபர். முயல் கறியும் மெதுவாக வறுத்த கேரட்டும் வர ஒரு கை பார்த்தார். தொடர்ந்து இந்திய பிரியாணி வந்தது. அதை ஒரு வாய் சுவைத்து விழுங்கியவுடன் சாதாரணமாகவே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும் பாபருக்கு ஏதோ பொறி தட்டியது. மறு வினாடி வயிற்றை புரட்டியது. இதோ பாபரே விளக்கட்டும்.
மேஜை விரிப்பு மீதே எனக்கு வாயில் எடுக்க தோன்றியது. சுளீரென்று வயிற்றில் வலிகிளம்ப எழுந்து ஓடினேன். இதுவரை இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு நேர்ந்ததே கிடையாது. எந்த வகை உணவையும் விழுங்கி ஜீரணிக்கும் நான் முதல் முறையாக பயங்கரமாக வாயில் எடுத்தேன். மறுவினாடி எனக்கு சந்தேகம் தட்டியது. சமையலறையில் பணியிலிருந்த அத்தனை பேரையும் கைது செய்யச் சொன்னேன். நாய் ஒன்றை வரவழைக்கச் சொல்லி அதற்கு அதே உணவை தர ஆணையிட்டேன். சற்று நேரத்தில் நாய் சுருண்டு விழுந்துவிட்டது. கற்களை எரிந்தும் அது நகரவில்லை, மூச்சும் விடவில்லை. ஆண்டவன் கிருபையால் நான் பிழைத்திருக்கிறேன். இது எனக்கு மறுபிறப்பு, புது வாழ்வு. மரணத்தின் வாயிலை எட்டி பார்க்கிறவர்களுக்குத்தான் உயிரின் மதிப்பு முழுமையாக புரியும். எனக்கு புரிந்தது. தலைமை சமையற்காரனை கொண்டு போய் சித்திரவதை செய்தார்கள். அந்த துரோகி உண்மையை ஒப்புக்கொண்டான். திங்களன்று வழக்கப்படி சபை கூடியது. அங்கே இந்த கொலைகார கும்பல் இழுத்து வரப்பட்டது. எல்லோரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தாங்கள் தீட்டிய சதித்திட்டத்தை நடுங்கிக் கொண்டே விளக்கினார்கள். இந்த துரோகத்தை எப்படி மன்னிக்க முடியும்? உணவை ருசி பார்க்க நியமிக்கப்பட்டவர்களின் உடல்கள் துண்டு துண்டாக்கப்பட்டன. உயிரோடு சமையற்காரரின் தோல் உரிக்கப்பட்டது. விஷம் கடத்தி கொண்டு வந்த பெண் ஒரு யானையின் காலால் இடறப்பட்டாள். அந்த மகாராணி, அவள் சாகக்கூடாது. உயிரோடு இருந்து தன் தவறை எண்ணி எண்ணி வருந்த வேண்டும். ஆகவே அவளை சிறைப்படுத்தி சொத்துக்களை பறிமுதல் செய்தேன்.
தான் தப்பிய கதையை இப்படியாக விவரிக்கிறார் பாபர். பாபரை கொல்வதற்காக போட்ட திட்டம் நிறைவேறாததால் மனம் உடைந்து காவலிலிருந்து ஒருநாள் தப்பி அலறிக்கொண்டே ஓடிச் சென்று யமுனை நதியில் குதித்து தன் வாழ்க்கைக்குத் தானே ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டார் இப்ராஹிம் லோடியின் தாய். இந்த நிகழ்ச்சியைத் தொடர்ந்து நாளாவட்டத்தில் ஹுமாயூன் மற்றும் சில தளபதிகளின் தலைமையில் கட்டுக்கோப்பான படைகள் ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றி டெல்லியின் சாம்ராஜ்ய எல்லைகளை விஸ்தரித்தன. பல குறுநில மன்னர்கள் பாபரிடம் பணிந்து போய் கப்பம் செலுத்தினார்கள். ஆனால் ஒருவரை மட்டும் பாபரால் வழிக்கு கொண்டு வர முடியவில்லை. அவர் சித்தூரை தலைநகராக கொண்டு மேவார் நாட்டை ஆண்டு வந்த ராஜபுத்திர மாவீரர் ராணா சங்கா.
நமக்குள் ஆயிரம் சண்டை இருக்கலாம், ஆனால் ஓர் அந்நியர் இந்தியாவை கைப்பற்றியிருப்பதை நாம் அனுமதிக்கலாமா
என்று அவர் மற்ற பல இந்திய மன்னர்களுக்கு கடிதங்கள் மூலம் வலியுறுத்தி கொண்டே இருந்தது கடைசியில் பலனளித்தது. ராணாவிடம் விசுவாசம் மிகுந்த சந்தேரி பகுதியை ஆண்டு வந்த ராஜபுத்திர வீரர் மெதினிராய் ராணா சங்காவை வழிமொழிந்து மேவார் படையுடன் தன் படையை இணைத்துக் கொண்டார். அதைத் தொடர்ந்து ஹசன் கான் என்ற சிற்றரசரும் இப்ராஹிம் லோடியின் சகோதரரான முகமது லோடியும் ராணாவின் தலைமையில் கூட்டணி அமைக்க திரண்டெழுந்த ஒரு பெரும்படை பாபருக்கு எதிராக அணிவகுத்து முரசு கொட்டியது. பாபரின் படையில் திடீரென்று வெடித்தது ஒரு பெரும் பிரச்சினை. போரெல்லாம் போதும், வேண்டாம் இந்தியா, தயவு செய்து காபூல் திரும்ப அனுமதியுங்கள் என்று வியர்த்து விறுவிறுத்துப் போய் முடங்கி பயந்து போயிருந்த தளபதிகள் பலரும் போர் வீரர்களும் பாபர் முன் வந்து கோரசாக புலம்பினார்கள். எத்தனையோ வீரர்களை எதிர்த்து நின்ற பாபரின் வீரர்களுக்கு பயம் ஏற்படுத்தியவர் மிஸ்டர் இந்திய வெயில். நேரம் பார்த்து சம்மர் ஆரம்பித்தது. பிறந்ததிலிருந்து ஜில்லென்ற காபூல் வாழ்க்கையை அனுபவித்த முகலாய வீரர்களால் அந்த தகிக்கும் வெப்பத்தை தாங்க முடியவில்லை. அதே சமயம் ராணா சங்கா தலைமையில் ராஜபுத்திரப்படை தங்கள் நாட்டை காக்கும் ஆவேசத்துடன் டெல்லி நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தது.